ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் வாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த பண பரிவர்த்தனை முறை அனைத்து மக்களையும் சென்றடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் UPI பண பரிமாற்றம் தொடர்பான மக்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 25 தொடங்கப்பட்ட UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தற்போது 13,000 அதிகரித்துள்ளது. கடந்த 2016-17 நிதியாண்டில் 1,78,00,000 இருந்த UPI பண பரிவர்த்தனை எண்ணிக்கை சென்ற நிதியாண்டில் 24,162 அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2016 7,000 கோடி ரூபாயாக இருந்த பண பரிவர்த்தனை சென்ற ஆண்டு 3,314,00,000 உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ், இலங்கை, சிங்கப்பூர், கத்தார் உள்ளிட்ட 11 UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பில் UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பண பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சிறு வணிகர்கள் முதல் கடைகள், வர்த்தகர்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் வரை பண பரிவர்த்தனைக்காக UPI பண பரிமாற்றத்தை பயன்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் முன்னேற்றத்தில் UPIயின் பங்கு முக்கியமானது என்று டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் மூலம் சிறு வணிகர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். பண பரிவர்த்தனைக்கு இது எளிதான முறை என்று தர்மபுரி மாவட்ட மக்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
என் பேர் சக்திவேல், நான் தர்மபுரியில இருந்து பேசுறேங்க. கடந்த 10 வருடங்களா UPI ஆப் மூலமா தான் நம்ம வந்து நிறைய பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கன்வீனியன்டா இருக்கு. சட்டுன்னு ஏதோ ஒரு இடத்துல சில்லற தட்டுப்பாடு வரும் பொழுது இது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு வசதியா இருக்கு. செலவு பண்ணணும் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்கன்ற பட்சத்தில் இதை நமக்கு அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையா இருக்கு. யாரையும் நம்ம எதிர்பார்த்து பணமாவோ இல்ல சில்லற தேவைப்படுதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயமா தான் இருக்கு.
என்னோட பேர் கோபி, தர்மபுரி மாவட்டம். நான் கடைக்கு போனாவே காய்கறி கடையில பால் எதுவா இருந்தாலும் நான் UPI மட்டும்தான் பயன்படுத்தி பரிவர்த்தனை பண்றேன். கேஷ் கொடுக்கறது இல்ல. எனக்கு இது ரொம்ப சுலபமா இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இரவு நேரத்துல கூட நான் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு.
எனது பெயர் முனிராஜன், தர்மபுரி மாவட்டம். நான் UPI வந்து ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் எந்த கடைக்கு போனாலும் UPI ஸ்கேன் மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு.
நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கட்டுரையில் எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்பவும் போராட்டம் நடத்தவும் உரிமை இருப்பதாக கூறிய அவர், நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்க அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார். நாடாளுமன்றம் என்பது அரசியல் கட்சிகளுடையது அல்ல, மக்களுடையது என்று நினைவிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளுடன் அரசு ஆலோசனை மேற்கொண்டதையும் திரு கிரண் ரிஜிஜூ சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி அடுத்த மாதத்தில் இது செயல்பட தொடங்கும் என்று கூறினார். இதுவரை 200 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 100 பேர் கொல்கத்தாவிலும் 50 பேர் மலைப்பகுதிகளிலும் 50 பேர் கடலோரப் பகுதிகளிலும் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவின் அடிப்படையில் இந்த அர்ஜுன் பாகினி பேரிடர் படை தொடங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். தீயணைப்புத்துறை, வனத்துறை, காவல்துறை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் அக்னி வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இன்று அந்நாட்டு துணை அதிபர் ஹான் ஜெங்குடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சீனாவிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்பு குழு கூட்டத்தில் எல்லைப் பகுதியில் அமைதியை மேற்கொள்ள முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் H1B விசாவுக்கு தேவையான கட்டணத்திற்கு அதிகமாக இந்த புதிய கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. இது நடைமுறைக்கு வந்தால் வருடத்தில் 880 கோடி டாலர் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்கு செலவிடும் நிதியை ஈடு செய்ய இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகளை எதிர்கொள்ள ஈரான் 2 ஆண்டு சிறப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் நிதியமைச்சர் அலி மதனி ஜாதேக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள ஈரான் தயாராகி வருவதாக தெரிவித்தார். வளைகுடா பகுதிகளிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படும் என்று கூறிய ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக ஈரானுடனான அனைத்து பொருளாதார உறவுகளையும் நிறுத்தப்போவதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் திரு ஸ்காட் பெசன்ட் அறிவித்திருந்தார். கப்பல், விமான போக்குவரத்து, தொழில்நுட்பம், தங்கம், மின்னணு துறைகளில் ஈரான் மீது வர்த்தக தடை விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். பஞ்சாபில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி 117 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் கட்சியின் மண்டல கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலுக்காக கட்சி உறுப்பினர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இக்கூட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரளம் மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதன் முன்னோடியாக இன்று உத்திராட பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மக்கள் சந்தைகளில் சென்று திருவோணத்திற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் புத்தாடைகள் உள்ளிட்டவற்றை வாங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்கள் வீடுகளில் பூக்கோலம் போட்டு அலங்கரித்து ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கேரளம் அரசு சார்பாக ஓணம் மற்றும் சுற்றுலா வார விழா நேற்று தொடங்கியது. இதனையொட்டி தலைநகர் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவில், குருவாயூரப்பன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பீகாரில் மழை வெள்ளத்தால் தலைநகர் பட்னா உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் கங்கை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாகல்பூர், பெகுசராய் மாவட்டங்களில் 100,000+ பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். ஒடிஷாவில் படிப்படியாக மழை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக கனமழை பெய்து வரும் பகுதியில் மழை வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளதால் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இந்திய பந்து வீச்சாளர் பிரசத் கிருஷ்ணா 3 விக்கெட்களை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.